திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பூத சுத்தியில பெருமான் எப்படி இதை நீக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை, வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை. அந்த இந்த மந்திரத்தை நாம் சொன்னாலும் இதை இருந்து செய்கிறது யாரு? பெருமான். அதனால் இந்த அதிதெய்வங்கள் செய்யாது அப்படிங்கிறத நாம் அங்கே திருவருள் பயனில் படிச்சிருக்கோமா இல்லையா? இங்கே படித்தோமா? ஆ, இருள் போவது இவன் கண் படிக்கிறோமா இல்லையா? அதுபோல் இங்கே ஒன்பதாம் நூப்பாவிலையும் ரெண்டாவது அதிகாரத்தில் சிவகம் பாவனை படிக்கும்போது சொல்றோமா இல்லையா? கட்டதை அன்று அன்று என விட்டு அனைத்து அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர பண்டனத்த ஊனத்தை தாம் விடுமாறு உத்தமனின் ஒன்கரட சாணத்தில் தீர்விடம் போல்தான் படிச்சிருக்கோமா இல்லையா? அங்க சொன்னதும் இங்க சொன்னதும் எல்லாம் ஒன்று போலதான் வச்சிருக்கிறாங்க, ஒன்று போலதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆகமத்தில் உள்ளது. அதனால இந்த எல்லாத்திலையும் நமக்கு அது நம்ம சித்தியாரெல்லாம் சொல்லுவார், பெருமானை சங்காரன் சொல்கிறோம். சங்காரன் அவன் எதை சங்கரிக்கிறான்? பெருமானை எதை சங்கரிக்கிறாரு? கொன்றது அவ்வினை கொன்று நின்ற குணமது என்று ஓராரு. சங்கரிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? குற்றம்தான் இருக்கு, குற்றம்தான் இருக்கிறது. எனவே அந்த பெருமான் நம்முடைய குற்றங்களை தான் சங்கரிக்கிறான்னு சொல்கிறாரா இல்லையா? அதனால இந்த சுத்தியில பூராமே என்ன செய்யறாரு? அந்த பெருமானுடைய பீஜங்களை சொல்லி அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு? இந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த பஞ்சபூதங்களை ஒடுக்கிறது. அதுக்கப்புறம் நாம் இது 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 ஒரு முறை, இது ஒரு முறை. இது போக வேறொரு முறை இருக்கு, ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல், ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல் அப்படிங்கிறது இருக்கு. அது ரெண்டுமே நம்ம பார்த்திய பூஜா விதியில் கொடுத்துருக்கு. ஆனால் இது என்னன்னா நம்முடைய துரதிர்ஷ்டந்தான். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பத்ததிகள் 14 பேர் இருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட சித்தாந்திகள் இல்லை, எல்லாமே சிவாத்தி விதை செய்வர்களும் மற்றவங்க தான். பெரும்பாலும் சிவாத்தி விதை செய்வர்கள் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஒடுக்கிற முறை இருக்கிறது வந்து நாம் சைவ சித்தாந்தது முறையில் இந்த பூதங்களெல்லாம் எங்கே ஒடுங்குது? பூதங்கள் எதிலிருந்து தோன்றுது? பஞ்சபூதங்கள் எதிலமாக தோன்றுது? இனியா தன்மாத்திரையிலிருந்து, தன்மாத்திரையிலிருந்து. எனவே இந்த பூதங்களை அதற்குரிய தன்மாத்திரையில ஒடுக்க வேண்டும் என்பது சிவஞான முனிவர் கொடுக்குற குறிப்பு. அவர் கொடுக்குறாரு நம்ம செய்வர்கள் என்ன செய்யணுமா? இதில் பத்தையில் இப்படிலாம் கொடுத்துருக்கு, ஆனால் நாம் என்ன செய்யணுங்கிறாரு? இதையெல்லாம் 5 தடவை சொல்லி எதில் ஒடுக்கணுங்கிறாரு? தன்மாத்திரைகளில் ஒடுக்கணும் இல்லையாம்மா? இப்போ மண் அப்படிங்கிற பூதத்தை நாம் 5 குணத்தையும் சொல்லி அதில் எதில் ஒடுக்கணும்? கந்த தன்மாத்திரையில் ஒடுக்கணுங்கிறார். இது அவங்க முறையில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் முதல்ல இதை ஒடுங்க, நீங்கள் தோற்ற முறை எங்கேருந்து தோன்றுச்சோ அதில் தான் ஒடுக்கணும். அது எதுக்க ஒன்று ஒன்றா தான் சொல்லுவார, புரியுதா? முதல்ல இதை பூரா என்ன செய்யணும்? இதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி தன்மாத்திரையில் ஒடுக்கணும். தன்மாத்திரையில் இருக்கிறதை அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அதை பூதாதி அகங்காரத்தில் ஒடுக்கிக்கணும். இதெல்லாம் நாம் பாவனை பண்ணணுங்கிறார். அந்த பூதாதி அகங்காரத்தை என்ன செய்யணும்? அகங்காரத்தில் ஒடுக்கிக்கணும். அது மாதிரி கண்மேந்திரியங்கள் எல்லாம் வைகாரிக அகங்காரத்தில் ஒடுக்கி, வைகாரிக அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக்கொள்க. ஞானேந்திரியங்கள் 5 அந்த தைசத அகங்காரத்தில் ஒடுக்கி, தைசத அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக்கொள்க. பிறகு அகங்காரத்தை புத்தியில் ஒடுக்குக. புத்தியை எதில் ஒடுக்கணும்? குணதத்துவத்திலையும், குணதத்துவத்தை அவ்யக்தியத்திலையும், அவ்யக்தத்தை கலையிலையும், அவ்யக்தத்தை என்ன செய்யணும், கலையில ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த அராகத்தை வித்தையில, வித்தைய அராகத்தை, அராகத்தில் வித்தையை ஒடுக்கணும், வித்தைய கலையில ஒடுக்கி அப்புறம் இந்த கலை காலம் நியதி மூணையும் மாயையில் ஒடுக்கி மாயையை அங்கே யார்கிட்ட ஒடுக்கணும், ஆமாம் அந்த ஆதிசக்தியில் ஒடுக்கி கொள்க, அப்புறம் சுத்த தத்துவங்களை அதையும் ஒடுக்கி இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கி முடித்ததுக்கப்புறம் மேலிருந்து பழுபடி படைக்கணுங்கிறார். நாத தத்துவத்திலிருந்து மேலும் படைக்கிறதா பண்ணி அப்போ படைக்கிற போது என்ன செய்யணும், எல்லாமே சிவகரணங்களாக படைக்கப்படுவதாக நாம் பாவனை செய்து கொள்வோம். எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு பழையபடி படைக்கும் போது எல்லாம் சிவகரணமாக அப்படி நீங்கள் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் இங்கே சொல்லியிருக்கிறது அவங்க முறையில் சொல்லியிருக்கிறாங்க, நாம் நமக்கு சித்தாந்த முறையில் இதை அதை ஒடுக்கிக்கணும் என்பதை அவர் கொடுக்குறாரு. அப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிடுறது அதுதான் என்னது, பூத சுத்தி. அப்போ அந்த பூத சுத்தி எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படிமா அமைஞ்சிருக்கு, இப்போ நாம் பார்த்த பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு என்னையா, இந்த பூத சுத்தி என்பது முதல்ல ஆன்ம சுத்தி என்றும் பூத சுத்தி இன்னும் ரெண்டாக இருக்கு. அப்புறம் எந்த பூத சுத்தி, தூள தேக சுத்தி, சூக்கும தேக சுத்தின்னு அதுக்கு அதுக்கப்புறம் அது இன்னும் ரெண்டாக இருக்கிறது இல்லையா. அப்போ நாம் இந்த முதல்ல ஆன்மாவை சுத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், ஓம் ஆத்மனே நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அந்தந்த தானங்களில் அந்த புஷ்பத்தை வச்சு அதுக்குள்ள முத்திரைகளில் நாம் தெரித்து எல்லாரும் ஆன்மாவை மலர்த்திக்கிடுறதா, மலர்த்தினதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், இந்த சிரசில் கொண்டு கூட்டினதா பாவனை பண்ணிக்கிறோம். அப்போ சிவஞானம் விளங்குனதா பாவனை பண்ணிக்கிடுறோம் இல்லையாம்மா. இது என்னது, ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சுத்தி. அப்போ ஆன்ம சுத்தின்னு நாம் எங்கே படிக்கிறோம், என்னம்மா 9 இல்லையா, ஆன்ம சுத்தி 9 நாம் ஏன் ஆன்ம சுத்தி செய்கிறோம், ஆன்ம சுத்தி எதுக்கு செய்கிறோம் என்னம்மா, ஆமாம் அது தீட்டு நீக்கிறது, என்ன சொல்கிறது, தீட்டு வாளாமை நீக்குதற் பொருட்டு, வாளாமை நீக்குதற் பொருட்டு. அப்போ தீட்டு நீக்கிறதுன்னா என்ன, எல்லாமே இந்த சரீரத்தினுடைய மாயையினுடைய பழக்கத்தினால வரக்கூடிய அந்த பற்றுகளை, கருவிகளை நீக்கணும் போதாவது அந்த பற்றுகளையும் அடியோடு நீக்குவது அதுதான் தீட்டு இல்லையா. கருவிகளை 8 நீக்கிறோம், இது வாசனையும் நீக்குவது பற்றையும் நீக்குவது. வான்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே அங்கே விட்டாச்சா இல்லையா, அப்போ இங்கே பற்றுகளையும் அறிவே நீக்குவது, வாசனையும் நீக்கிறது இல்லையா. அதுதான் என்னது, தீட்டு கழிக்கிறதுங்கிறது, ஏன்னா அந்த பற்று லேசில் போகாது இல்லையா. அதான் இங்கே ஆன்ம சுத்தி பண்ணுறோம், ஆன்ம சுத்தி உடல் பற்றுகளை நம்ம முழுவதுமாக நீக்கிக்கொள்வது. அப்போ சிவத்தை பூசிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இங்கே சரீர உணர்வு இருக்கக்கூடாது, சரீர உணர்வு இருக்கக்கூடாது. எந்த உணர்வு தான் இருக்கணும், சிவ உணர்வு தான் இருக்கணும். அதனால் நாம் அந்த உணர்வே பூசையிலேயே அந்த உணர்வு இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதைத்தான் அதைத்தானு அந்த கேள்வியே வராது. ஏன், அங்கே ஆன்மாவை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர உடம்பை பற்றியோ உலகை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நமக்களை முழுமையாக நீக்குவதற்கு தான் நாம் இந்த பூசனை செய்கிறோம் இல்லையாம்மா. அதானே இந்த பூசை, ஞான பூஜை செய்வது அது எதுக்கு செய்கிறோம், இதை முழுமையாக நீக்குவதுக்கு செய்கிறது தான் அந்த கிரியா பூசை. ஞான பூசை எதுக்கு செய்கிறோம், அதுக்கு எதை செய்கிறோம், ஞான பூசை எதுக்கு செய்கிறோம்னா சீவபோத நீக்கத் பொருட்டின் பொருட்டு, எதுக்கு செய்கிறோம், சீவபோத நீக்கத்தின் பொருட்டு. அதாவது உங்களுக்கு பசிஞானம் நீக்கம், பாசஞான நீக்கம், பசிஞான நீக்கம்னு இருக்கா இல்லையா. இந்த கருவிகளை விட்டாலும் உங்களுக்கு நான் என்ற அபிமானம் நீங்காது, நான் என்ற அபிமானம் நீங்காது இல்லையா. அப்போ நீங்க உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது யார? உங்களை தான். அந்த அவனை ஒருத்தனை தான் நேசிக்கணும், வேற யார் மேலேயும் நேசம் இருக்கக்கூடாது. மிக்க எல்லாம் போக விடுமீன்கள், எல்லாத்தையும் போக. அப்போ எதெல்லாம் விடணும் கேட்கக்கூடாதுங்க. ஐயா கடவுளை அடையணும் எதெல்லாம் விடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? அவனை தவிர எல்லாம் விட வேண்டியதுன்ற. அப்போ பஞ்சாக்கரத்தில் சிகாரம் ஒன்று மட்டுமே பற்ற வேண்டியது, ஏனே நான்கும் விட வேண்டியது. அப்போ நீங்கள் தசகாரியத்தை எடுத்துட்டா சிவபோகம் மட்டுமே கொள்ள வேண்டியது, மற்ற ஒன்பதும் விட வேண்டியது தான். எல்லாமே அங்கே அருள் உணர்வே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் உணர்வு இருக்கலாமா? அருள் தான் நமக்கு சிவத்தை அனுபவிக்கிறதுக்கே கூட கருவியாக நிற்கி. அந்த உணர்வு கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கக்கூடாது? சன் உணர்வு இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி. எனவே அந்த இதுக்காக நாம் அந்த பூத சுத்தியை இப்படி இருவகையாக நாம் செய்து கொள்கிறோம், இருவகையாக செய்து கொள்கிறோம். அப்புறம் இந்த பூத சுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம்? பூத சுத்தி முடிஞ்சவுடனே என்ன செய்யணும்? தான சுத்தி. தான சுத்தி, தானம் எது? தானம் எது என்னையா? ஆ, தானம் நாம் பூஜை செய்யக்கூடிய இடம், பூஜை செய்யக்கூடிய இடம். இப்போ இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் என்பது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஞான பூஜையில் அறிவு, ஞான பூ. ஆமாம், இப்போ நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம சரியை அப்படின்னாலே சரியைன்னு சொல்லிக்கு என்ன பொருள்னு பார்த்தோம். சரியைன்னு என்னது? ஓ, சரியைன்னு என்னது? இப்படி இங்கேயும் எத்தனை தடவை படிச்சுட்டோம். இங்கே சரியையாவது சரீரத்தினால தொண்டு செய்கிறோமா இல்லையா? சரீரத்தினால தொண்டு செய்கிறோம். இந்த தூல சரீரத்தை பெருமானிடத்தை அர்ப்பணிப்பது, இந்த சரீரம் உன்னுடையது, உனக்கு பணி சொல்கிறதுன்னு நினைக்கணும். நாம் செய்கிறோம்னு நினைக்கப்படாது. இந்த சரீரம் உன்னுடையது, இது உனக்கு பணி செய்கிறது அப்படிங்கிற உணர்வோட செஞ்சாதான் என்னது? சரியை இல்லையாமா. கிரியைங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? கிரியைக்கு ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் எல்லாம் அதை அர்ப்பணிப்பது. யோகம்னா அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இதெல்லாம் படித்தோமா இல்லையா? படிச்சாச்சு, படிச்சாச்சு. அதனால நம்மையே அருணை அவனுக்கு அர்ப்பணிப்பது தான் ஞானம். ஞானதி பூசையில் செய்யக்கூடியது அது. அப்போ எந்த பூசையில் நாம புறப்பூசையில் கருவிகளை இல்லையா, கருவிகளை நாம் என்ன செய்யற? அர்ப்பணிப்பது. அகப்பூசையில் அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இந்த ரெண்டு தான் அங்கே நடக்கு, புரியுதாமா? அதனால இந்த பூசையில் நாம் அந்த இப்போ பிருதிவியை நீக்கிறோம்னா அந்த பிருதிவிக்குள்ள எல்லா குணங்களையும் நாம் நினைச்சுக்கிடுறோம். பிருதிவிக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இப்போ மண்ணுங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? அதுக்கு வடிவம், வடிவம் சதுரம், நிறம் பொன்னிறம், குணம் கடினம், தொழில் தாங்குதல் இல்லையா, தொழில் தாங்குதல். அதுக்குள்ள எழுத்து கிளாம் இல்லையா, லம்ங்கிறது கிளாம். கலை நிவர்த்தி கலை, அதுக்குள்ள மந்திரம் சத்யோஜாத மந்திரம் இல்லையா, அதிதெய்வம் பிரம்மா, அதுக்குள்ள ஆயுதம் வஜ்ரம் என்று இப்படி இந்த எட்டு குணங்களையும் நாம் சிந்தித்து, அதுக்குள்ள எட்டு குணங்களையும் இதை நமக்கு உண்மை விளக்கத்தை தான் படிச்சிருக்காமே இல்லையா. அது சதுரம்னா என்ன? சதுரம்னா என்னம்மா? மண்ணு சதுரம் அப்படிங்கும். மண்ணு சதுரம், மண்ணு கண்ணுக்கே தெரியுதா? கண்ணுக்கு தெரியுமா இந்த பூதங்கள்லாம்? தெரியாது. பெரியா சதுரங்கியோ கண்ணுக்கு தெரியாததே. ஆமாம், அது ஏன்னா அந்த வஜ்ரம் என்பது அதனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய அடையாளம். வஜ்ரம்ங்கிறது அதனுடைய குணம் கடினம், அதை குறிக்கிறது. அதை குறிக்கிறதுக்கு என்னது? வைரம், ஹார்டஸ்ட் மெட்டீரியல், அது அதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறோம் இல்லையா. சதுரம் என்பது தாங்குதல் என்ற தொழில் செய்வது, சமமாக தாங்குது. அதனுடைய வெயிட் எல்லா பக்கமும் சமமாக பரவி இருக்குமா இல்லையா, அதை காமிக்கக்கூடிய அடையாளம் தான் என்னது? சதுரம் இல்லையா. நெகிழ்ச்சியை காமிக்கக்கூடியது அடையாளம் என்னது? அரை. எல்லாம் அப்படி நெகிழ்ந்து அப்படி கீழே வருமா இல்லையா. குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய அடையாளம் தாமரை என்று குணமும் தொழிலுக்குள்ள அடையாளங்கள். அவ்வளவுதான் சுருக்கமா என்னது? பண்பனப்படுவது குணமும் தொழிலும் இல்லையா. குணினா குணினா என்னது? பண்பை உடையதுதான் ஒரு பொருள். அப்போ அந்த பொருள் பண்பு எதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம குணத்துக்கும் தொழிலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சு ரொம்ப கரெக்டா வச்சிருக்கிறோம். புரியுதாமா? எது ஒரே? ஆமா ஆமா ஆமா, அந்த பத்தாவது பாட்டு, பத்தாவது பாட்டு தொகுத்து சொல்ற பாட்டு, அது குணமும் தொழிலையும் சொத்து சொல்ற பாட்டு. மண் கடினமாய் தரிக்கும், கடினமும் தாரித்தல்னா தாங்குதல் அப்படின்னு தொகுத்து தனித்தனியா சொல்லிட்டு தொகுத்து சொல்றாரு பத்துல. இங்க நாம அதெல்லாம் நினைக்கணும். இப்ப அதெல்லாம் அந்த ஒவ்வொரு பூதத்துக்குள்ள குணங்கள், அதை நினைச்சு நாம் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நீக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு இப்போ இந்த பிருதிவி அப்படின்னு அதை சொன்னோம். அப்புன்னா அரைவட்டம், வெண்மை, குளிர்ச்சி, வீம்ங்கிற மந்திரம் அது பிரதிட்டாகல ரூபமா இருக்கும், வாமதேவ மந்திர ரூபமா இருக்கும், விஷ்ணுமி அதிதெய்வம் உடையதா இருக்கும், தாமரைய அதனுடைய அடையாளமாக கொண்டிருக்கும் அப்படின்னு இதையெல்லாம் சிந்திச்சு தான் நினைச்சேனோ. அந்த நாலு தடவை சொல்லி அதை நீக்கிறது. இதெல்லாம் நீங்குக, இதெல்லாம் நீங்குகிறது. அதனால இப்படி நாம இந்த ஒவ்வொரு பூதங்களையும் நீக்கி, இது இது வந்து தூல தேகத்துக்கு, இது தூல தேகத்துக்கு. அது மாதிரி இந்த இப்போ ரம் அப்படின்னா அக்கினிக்கு உள்ளது இல்லையா, அக்கினிக்குள்ள பீஜம், அதுக்குள்ள அங்கம் சிகை, அதுக்குள்ள அங்கம் சிகை, இருதயம், சிரசு, சிகை, அப்படித்தானே வருது. இப்போ மூணாவதுன்னு என்ன செய்யணும்? சிகை. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? லேசு தான். எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு லேசு. அந்த சிகைக்கு உள்ளது ஹோம் அப்படிங்கிறது, அதுக்குள்ள பீஜம் என்னது? ஹோம். ஹோம் கும் இந்த ரம்மும் சேர்ந்தா என்னது என்ன ஆகிறோம்? குரூம். ரெண்டு சேர்ந்தா அப்படி ஆயிரும், குரூம் அப்படின்னு வரும். அதை ரெண்டும் சேர்த்து இப்படித்தான் நாம அமைச்சிருக்கிறோம். அதை சொல்லி சொல்லுகிறது. அப்புறம் இந்த அப்புவை சோதிக்க, அது ஒவ்வொன்றுக்கும் அந்த அந்த அப்புவுக்குள்ள குணங்கள் எட்டையும் சிந்திச்சு அதனுடைய நாளும் எதில் சேர்றதா சொல்றோம். நாலு தடவை சொல்லி எதில் சேர்க்கிறோம்? விஷ்ணுவிட்ட சேர்க்கிறதாக. இப்படி இந்த பூதங்களை ஒன்று ஒன்றாக நாம் அந்த இதில் நீக்கிறோம். இது போக நாம் சொன்னது போல இந்த அப்புவை, இந்த பிருதிவி அப்புவுக்கும் அப்புவை தேய்வுக்கும் வாயுக்கும் அப்படி ஒன்று ஒன்று அடக்கிறதுங்கிறது, இது யாருடைய இது? பூதங்கள் நாமெல்லாம் அங்கிருந்து சொல்கிறோம், தன்மாத்திரையிலிருந்து வரும். இவங்க சாங்கியர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இது? ஒரு பூதத்திலிருந்து ஒரு பூதம், பூதத்திலிருந்து விருத்தி அடைவதுங்கிறது. நாம் அப்படி கொள்வது இல்லை, நமக்கு அங்கிருந்து. ஆமாம், அதில் நாலு அஞ்சுன்னு சொல்கிறோமா இல்லையா, நமக்கு அப்பெல்லாம் சொல்கிறார் இல்லையா, மண்ணிடை ஐந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நாம் கொள்ளணும். இதிலிருந்து அது வருது, அதிலிருந்து வருதுங்கிறதுலாம் அவங்களுடைய தத்துவம், தோற்ற முறை அவங்களுக்கு உள்ளது. அதனால் இதை வந்து மண்ணை வந்து மண்ணை வந்து நீரிலையும், நீரை வந்து மண்ணிலையும் இப்படியெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரடியாக போக்குற மாதிரியும் இருக்குது. அந்த முறைகளெல்லாம் அதுவும் நம்ம பார்த்திய பூஜா விதியில் கொடுத்துருக்கு. அப்படி சொல்கிற முறையும் உண்டு, இப்படி சொல்வாரும் உண்டுன்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்குரியது அல்ல, இதெல்லாம் நமக்குரியது அல்ல. அதனால இந்த பூத சுத்தியை நாம் இது போல செய்து கொண்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், தான சுத்தி. எதுக்கு வரணும், தான சுத்தி. தான சுத்தி என்பது நம்முடைய பூஜாத்தானத்தை சுத்தி செய்தல், பூசாத்தானத்தை சுத்தி செய்தல். அந்த பூசாத்தானத்தை சுத்தி செய்தங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூஜாத்தானத்தில் நாம் பூசிக்கக்கூடிய இடத்துல மூலமந்திரம் சொல்லி, மூலமந்திரம் சொல்லி நிரீட்சணம், அஸ்திர மந்திரத்தில் தாளத்திரையும், அந்த அஸ்திர மந்திரத்திலே திக்கு பந்தனம், கவச மந்திரத்தில் அவகுண்டனம், இப்படி செய்து கொண்டு நிரீட்சணம், தாளத்திரையும், திக்கு பந்தனம், அவகுண்டனம் செய்து ஓம் காம் சக்தியே நமக அப்படின்னு சொல்லி தேனுமுத்திரையும் மகாமுத்திரையும் கொடுக்கிறது. அது நம்ம பூஜை பண்ணுற இடத்துல கொடுக்கிறது. இது தான சுத்தி. அப்புறம் திரவிய சுத்தி. இந்த திரவிய சுத்தியை செய்வதற்கு திரவிய சுத்தி, அப்புறம் என்ன சுத்தி இருக்கு, ஆமாம் மந்திர சுத்தி இருக்கு, அப்புறம் லிங்க சுத்தி. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, பாத்தியம் ஆசமனம் அறிக்கியமெல்லாம் தேவைப்படுது, தேவைப்படுதா இல்லையா? அதனால் இதுக்கு இந்த ரெண்டு சுத்தியும் செஞ்சுட்டு திரவிய சுத்தி செய்யறதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கணும், இந்த அர்க்கியங்களை தயார் பண்ணிக்கணும். அதனால் அதில் வந்து இதுக்கெல்லாம் 2.5 பலம் வெயிட்டு சொல்லியிருக்கு. எதுக்கு, இந்த பாத்திரத்துக்கு. அப்படிப்பட்டதை அது அது சதுர வடிவம், 5 விரல் உயரம், 3 அங்குலம் விட்டம் எவ்வளவு, வாய் எவ்வளோ இருக்கணுமா, 3 அங்குலம். அதுக்கு 6.5, இதுக்கு 3 பாத்தியத்துக்கு நமக்கு 6 பாத்தம் சாமியாக. இதுக்கு வந்து நமக்கு 3 அகலம், அதே உயரம், 3 இன்ச் உயரம், 8 இதழ் தாமரை கீழே இருக்கணும், கீழே 8 இதழ் தாமரை வரைஞ்சிருக்கணும், 1 விரல் விளிம்பு, அதுபோல் கணம் அரைக்கால் பாக கணம் குறைஞ்சபட்சம். இந்த அளவு எல்லாத்துக்கும், பாத்தியம் ஆசமனம் அர்க்கி, அந்த அர்க்கியம் விசேஷ அர்க்கியம் இதுக்கெல்லாம் இதே அளவு தான். அப்படி வட்டைகளை எடுத்துக்கொண்டு இது இப்படியெல்லாம் சொல்லி, இது பஞ்சாமிர்தம் பஞ்சகவியத்துக்கும் இது போல் பாத்திரங்களே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிஷிகள் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் அழைவீங்க, அவங்களுக்கு இலை மண் இலையில் கூட அவங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறது தெரியுது இல்லையா, அவ்வளவு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கு, மண் இலைகள் தான். அதனால் இந்த அஸ்திராய நமக என்று சொல்லி, கவசாய நம என்று சொல்லி சுத்தி செய்து, அஸ்திராய நமன் அந்த பொடியை போட்டு கவசத்தில் சுத்தி செய்து, அந்த பாத்தியத்தில் இருதயாய பௌஷட் என நீர் ஊற்றி, பாத்தியத்தில் இருதயாய நம்மனு சொல்லி தண்ணி ஊற்றணும், இறுதியாய பௌஷட்னு இறுதியாய நமகன்னு சொல்லி, கந்த புஷ்பம் அருகு அட்சதை இயல் விலாமிச்சை வேறு இதெல்லாம் போட்டு, அங்க மந்திரம் சொல்லி, அங்க மந்திரம் சட்டங்க மந்திரம் இருக்கா இல்லையா, அந்த அங்க மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து, அதை அங்க மந்திரத்தினால அர்ச்சித்து, பின் அட்டசங்காரம் பண்ணி நிரீச்சனும் புரோச்சனும் தாடனும் அப்பிச்சனும் தாளத்திரையும் திக்கு பந்தனம் அவகுண்டனம் தேனிமுத்திரை இதையெல்லாம் செய்து கொண்டு, அதை அதோடு சேர்த்து மகாமுத்திரையும் கொடுக்கணும், அதை கொடுக்கணும். அப்புறம் ஆசமனத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் மொத்தமாக ஊற்றி மந்திரங்களை மட்டும்தானே வெவ்வேறு சொல்லணும் சொல்லி, அதனால் இறுதியாய பௌஷட் என நீர் ஊட்டி, இறுதியாய நமக என இந்த கந்தபுரமாக அச்சதை எல்லாம் போட்டு, சம்கீதா மந்திரம், இதுக்கு மந்திரம் என்னது அதுக்கு வெறும் அங்க மந்திரம், இதுக்கு அது கூட சம்கீதா மந்திரத்தினால அர்ச்சனை செய்து, பின் அட்டசங்காரம் பண்ணி, இதுக்கு போல் அட்டசங்காரம் பண்ணணும், அப்புறம் தேனுமுத்திரையோடு மகாமுத்திரையும் கொடுக்கணும். விசேஷ அர்க்கியத்துக்கு சிவாய பௌஷட் அப்படின்னு சொல்லி நீர் விடணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இருதய சொன்னோம், இருதயாய பௌஷட்னு போடணும், இதுக்கு சிகாய பௌஷட் சிவாய பௌஷட்னு நீர் ஊற்றி, அப்புறம் ஓம் சிவாய நமயன கந்த புஷ்பம் அருகு அட்சதை. அப்போ இறுதி இறுதியாய பவிஷ்யத்னு சொல்லி போடுறது, இதுல சிவாய நமன்னு போடுறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது சரி, இது சிவபெருமானுக்கு மட்டும் பயன்படுத்துறது, இது விசேஷார்க்கியம். இருதயத்தில் இருக்கிறது அவர் தானே, அது பதி, இது சிவம். அது பதி, இது சிவம். விளங்குதாமா? அதனால இந்த இது நாம இந்த பதியாயிருக்கிறது ஐந்தொழில் படுத்துறது அவனுடைய பொதுநிலை, இது அவனுடைய சிறப்பு நிலை. நாம இந்த பொது நிலையிலிருந்து நீங்க சிறப்பு நிலையை அடையிறது தானே விரும்புகிறோம். அதனால அந்த அறிக்கையத்தை பெருமான அதனால பூசிக்கிறோம். அதனால அந்த சிவாய வௌஷட்டு நீர் ஊற்றி ஓம் சிவாய நமக என அந்த கந்த புஷ்பம் அருகட்சத, ஏலம் லவங்கம் கற்பூரம், அந்த தீம்பு, சாதிக்காய், தர்ப்பை நுனி, இதுகளையெல்லாம் அதில் போட்டு ஓம் சிவாசனாய நமக, ஓம் சிவமூர்த்திய நமக, ஓம் சிவாய நம என ஸ்தாபனம் பண்ணி கொண்டு ஆபாகனம் செய்கிறது. அப்புறம் ஓம் காம் அம்பிகே சமேத ஈசான மூர்த்தாய நமக, அப்புறம் ஓம் ஹேம் குணாபி சமேத தத்புருஷ வஸ்திராய நமக, ஓம் ஹூம் கங்கா சமேத அகோரஹிருதியாய நமக, ஓம் ஹிம் கௌரி சமேத வாமதேய குய்யாய நமக, ஓம் ஹம் உமாதேவி சமேத சத்யோஜாத மூர்த்தையே நமக. இந்த பஞ்ச பிரம்ம மந்திரத்தில் உங்களுக்கு அந்த பீஜங்கள் எப்படி வரும்? ஆ இ ஏ ஓ, ஆ இ ஏ ஓ, ஆ இ ஊ ஏ ஓ, ஆ இ ஊ ஏ ஓன்னு அந்த குறிலாக இருக்கும். அங்க மந்திரத்தில் பூரா நெடிலாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பீஜம் பூரா அப்படி வரும், அந்த நெடிலோடு கூட்டியும் குறியிலோடு கூட்டின்னா வரும். இப்போது ஹானா எப்படி வந்து ஹாங்கிறது கூட சேர்த்து அம், ஹா ப்ளஸ் ஆ சேர்த்து எப்படி வரும்? ஹம்னு வரும். ஊங்கிறது ஹும்னு வரும். அப்புறம் ஏ வந்தால் ஹேம்னு வரும், ஓ வந்தால் ஹோம்னு வரும். அதுபோல் இங்கே அந்த அஞ்ச பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் வித்யாதேகாய நமக. வித்யாதேகம்னா என்னது? வித்யாதேகம்ங்கிறது என்னது? பெருமானுடைய வித்யா வித்யாதேகம்ங்கிறது பெருமானுக்கு தேகம் என்னது? அருள். பெருமானுடைய தேகம் அருள் இல்லையா? அந்த அருள் நமக்கு தேகமாகணும், அந்த அருள் நமக்கு தேகமாகணும். அது படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னம்மா திருவருள் பயணி 88 என்னதுமா? வாசி அருள் யாவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு இல்லையாமா? எனவே அங்குன்னா அந்த சிவ போகத்தை நாம் நுகரும் போது அந்த திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும், திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும். சிவத்தை எதை கொண்டு அனுபவிக்கணும்? திருவருள் துணை கொண்டு தான் அனுபவிக்க முடியும் இல்லையாமா? அப்போ அந்த திருவருளை நமக்கு சரீரம். அப்போ அது சரீரம்னா நீங்க யாரு? நீங்க சரீரி, சரீரி. அப்போ அது உங்களுக்கு சரீரம்னா உங்களுக்கு கருவியா? நீங்க கர்த்தாவா? அதுவும் இல்லையா? பிறகு நல்ல தெளிவா இருக்கீங்க. ஏன்னா இந்த ஆன்மா சொல்றாரு 300 6வது அதிகாரம் என்னது? 300 என்னம்மா? உணர்த்த உணர்தலின். அதுக்கு என்ன ஏது சொன்னாரு? அவன்தான் அறிங்காங்க அறிவன் இல்லையா? இந்த அன்றி இவை எப்படி இருக்கும்? அறிவிக்க அறிந்து அந்த உபதேசிய என்றும் அதை அறிவிக்கணும் பார்ப்பெருமா இல்லையா? என்று உபதேசியாய் நிற்கலான். இந்த ஆன்மா எப்படி இருக்கும்? என்று உபதேசி, என்றும் உபதேசி. அப்போ எப்பொழுதும் துணை கொண்டு தான் அறியும். எது துணை செய்கிறதோ அதுக்கு அடங்கித்தான் இருக்கும், துணை பொருளுக்கு அடங்கிதான் இருக்கும். அப்போ இங்க சரீரம் திருவருளை துணை கொண்டால் திருவருளுக்கு இது அடங்கித்தான் இருக்கும். சத்தின்பால் உலகாய், 800 தோற்று வயசு விடுறாரு இல்லையா? சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உலகாய், சத்தாய் நிற்கும் அப்படிதானே சொல்றாரு. எனவே அது திருவருளை சார்ந்தாலும் திருவருளுக்கு அடங்கித்தான் நிற்கும் இல்லையா. ஏன் அப்படி அடங்கி நிற்கு? சிவபிரகாசம் 58, சிவபிரகாசம் 58 என்னது? கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே. கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும், அது காட்டும் ஒளி, இது காணும் ஒளி. காட்டும் ஒளிக்கு காணும் ஒளி எப்போதும் அடங்கியே இருக்கும் என்பது. அவன் எப்போதும் அறிவிக்கிறவன், நாம அறிகிறவன். அப்போ என்ன செய்யணும்? அறிவிக்கிறவனுக்கு அறிபவன் அடங்கித்தான் இருக்கணும். அதனால எப்போதும் அவன் நம்ம செலுத்துப்போமோ அவன் தானே. அப்போ அவனுக்கு எப்போதும் எந்த முக்கிய அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அடங்கித்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறான்.